சந்தர்ப்பங்கள் உருவாகாது, உருவாக்க வேண்டும். கேஸ்ட்ரோவோடு பழக, பேச அவருடன் படித்த மாணவிகளுக்கு ஏக ஆசை இருக்கும். ஆனால் நெருங்கும் போதெல்லாம் கேஸ்ட்ரோ விலகிவிடுவார். காரணம் அவரது கூச்சு சுபாவம். புரட்சி, துப்பாக்கி, பாட்டாளி வர்க்கம் என்று அனல் பறக்க பேசத் தெரிந்தவருக்கு பெண்களிடம் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு கூட பயம். ஒரு முறை நண்பர்கள் ஒன்று சேர்ந்து கடற்கரைக்குப் போகலாம் என்று முடிவு செய்தனர். கேஸ்ட்ரோவையும் உடன் வருமாறு அழைத்தபோது அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் நண்பர்கள் அவருக்கு ஒரு நிபந்தனையை விதித்தனர். அதாவது, அவர் தன்னுடன் வரும் பெண்ணுடன் அரசியல் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. கேஸ்ட்ரோ சம்மதித்தார். அனைவரும் கடற்கரைக்குச் சென்றனர். ஆச்சரியம், கேஸ்ட்ரோவும் அந்த பெண்ணும் தனியாக பிரிந்து சென்று சில மணி நேரம் பேசினார்கள். அன்றைய தினம் கழிந்தது. மறுநாள் நண்பர்கள் அந்த பெண்ணை தனியாக அழைத்துச் சென்று, கேஸ்ட்ரோ அவ்வளவு நீண்ட நேரத்திற்கு எதைப்பற்றி பேசினார் என்று ஆவலுடன் கேட்டனர். அட போங்கப்பா என்று ஏகத்திற்கும் சலித்துக் கொண்டாள் அந்தப் பெண். புரட்சி பற்றி 3 மணி நேரம் அரு அரு என்று அறுத்து விட்டார். அதற்காக கேஸ்ட்ரோ ஒரு துறவியாகவே வாழ்ந்தார் என்று நினைத்துவிடக்கூடாது. அவருக்கு காதலிக்கவும் தெரியும். அழகிய பெண் என்று வகுப்புத் தோழர்கள் செல்லமாக அழைத்த அவருடைய இலக்கு ஆயுதக்கிடங்கு. முன்கடாவிற்கு அருகே ஏதாவது இடம் கிடைக்குமா என்று ஆராய்ந்தார். அவர் எதிர்பார்த்தபடியே ஓர் இடம் கிடைத்தது. அது ஒரு விவசாயப் பண்ணை. சிறிய இடம்தான். அங்கிருந்து இராணுவ முகாம் 10 மைல்கள் மட்டுமே. இதைவிட சிறந்த இடம் அமைந்து விடாது. தோழர்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள சரியான இடம். இலக்குக்கு மிக அருகே இருக்கிறது. தப்பியோடி ஒழிய வேண்டி வந்தாலும் பாதுகாப்பாக இருக்கும். காலம் தாழ்த்தாமல் பண்ணையின் உரிமையாளரிடம் பேசினார். அந்த பண்ணையை வாங்க விருப்பமுள்ளதாக தெரிவித்தார். விலை பேசப்பட்டது. அடுத்து பணம் தேடும் பணி. மொத்தம் 40,000 பிசோ வசூலானது. பல தோழர்கள் பண உதவி செய்ய முன்வந்தனர். நேட்டி ரவுட்லா தனது பிரத்யேக சேமிப்பை உடைத்து 6,000 பிசோ கொடுத்தார். ஜீசஸ் மொண்டானே தனது பணியை ராஜினாமா செய்துவிட்டு அதிலிருந்து கிடைத்த 4,000 பிசோவை அப்படியே ஒப்படைத்தார். தனது சோதனைக் கூடத்தை அடமானம் வைத்து 3,600 பிசோ அளித்தார் ஆஸ்கார் ஆல்கால்டே. டிகோல் தனது கோழிப் பண்ணையை விற்று கிடைத்த அத்தனை பணத்தையும் கொடுத்தார். பிடால்கோ எனும் சிற்பி தனது சிலைகளை விற்று பணம் திரட்டினார். கேஸ்ட்ரோ தன் பங்குக்கு தந்தையிடமும் அண்ணனிடமும் கேட்டு சில பிசோக்களை வாங்கி வந்தார் கேஸ்ட்ரோ. நியூயார்க் போகப் போகிறோம் என்று தெரிந்தவுடனே அங்கிருந்து என்னென்ன புத்தகங்கள் வாங்கி வர வேண்டும் என்ற நீண்டதொரு பட்டியலை அவர் முன்னரே தயாரித்து வைத்திருந்தார். மிருதாவை பொறுத்தவரையில் கேஸ்ட்ரோவுடனான தேனிலவு அவ்வளவு ருசிகரமாக இருந்தது என்று சொல்ல முடியாது. காரணம், கேஸ்ட்ரோ மிருதாவுடன் செலவிட்ட நேரத்தை விட வெளியே சுற்றுவதில் செலவிட்ட காலம்தான் அதிகம். ஆர்த்தடாக்ஸ் கட்சி அலுவலகத்தின் கிளையொன்று நியூயார்க்கில் இருந்தது. அங்கு சென்று கட்சிப் பணிகளை ஆரம்பித்து விடுவார். நேரம் போவதே தெரியாது. அறைக்கு திரும்பியவுடன் டாஸ் கேபிட்டல், கம்யூனிச சித்தாந்தம், மீண்டும் கட்சி அலுவலகம், மீண்டும் புத்தகக் கடை, மீண்டும் வாசிப்பு. இவை போதாதென்று தெருவில் நடக்கும் கிளர்ச்சிகள், போராட்டம் என்று அனைத்திலும் கலந்து கொள்வார். மிருதா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவிற்கு மிருதாவை கூட்டி வந்ததற்கு காரணம் தேனிலவை கொண்டாடுவதற்குத்தான் என்ற விஷயங்களையெல்லாம் அவர் நினைவில் வைத்திருந்தாரா என்பது சந்தேகமே. காலம் போனதே தெரியவில்லை. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக கல்லூரி பக்கமே தலை வைத்து படுக்கவில்லை. சட்டப்படிப்பு பாதியிலேயே நிற்கிறது. அவசர அவசரமாக கியூபா திரும்பிய கேஸ்ட்ரோ எப்படியாவது படிப்பை முடித்துவிட வேண்டும் என்று தனது வாசிப்பை தீவிரப்படுத்தினார். அப்போது திடீரென்று அரசு பேருந்து கட்டணங்களை உயர்த்தியது. இந்த திடீர் விலையேற்றம் பொதுமக்களை, குறிப்பாக மாணவர்களை மொத்தமாக பாதித்தது. இதை இப்படியே விடக்கூடாது என்று கருதிய மாணவர்கள் குழு தெருவில் இறங்கி போராட்டம் நடத்த முடிவு செய்தது. கேஸ்ட்ரோ இந்த போராட்டத்தில் முழு மூச்சோடு கலந்து கொண்டார். குழுவை ஒன்றிணைத்து நடத்திச் செல்வது, சக தோழர்களுக்கு உத்தரவிடுவது என்று தலைமை தாங்கும் பொறுப்பு அவரிடமே வந்து சேர்ந்தது. மாணவர்கள் ஒன்று கூடி எதிர்ப்பதை உணர்ந்த அரசு காவல்துறை அதிகாரிகளை ஏவிவிட்டது. பல்கலைக்கழகம் முற்றுகையிடப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. கேஸ்ட்ரோ தலைமையிலான அணி கற்களையும் தக்காளி பழங்களையும் வீசி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தது. அப்போது அவர்களுக்கு கிடைத்த ஆயுதம் இவைதான். இது ஓர் ஆரம்பகட்ட போராட்டம்தான். ஆனாலும் கேஸ்ட்ரோ முழு மூச்சுடன் இப்போராட்டத்தில் ஈடுபட்டார். திட்டங்கள் தெளிவாக தீட்டப்பட்டன. மேடை பேச்சு, எழுத்து இரண்டிலும் கேஸ்ட்ரோவிற்கு ஆர்வமும் தேர்ச்சியும் இருந்ததால் இரண்டையும் அவர் உபயோகப்படுத்திக் கொண்டார். 50,000 துண்டு பிரசுரங்கள் அச்சிடப்பட்டன. வானொலியில் பேசுவதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அரசு அராஜகத்தை கண்டித்தார். எந்தப் போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டுமானாலும் பிரச்சாரம் அவசியம் என்பது கேஸ்ட்ரோவின் கருத்து. இது மாணவர்களுக்கான போராட்டம் எனும் பட்சத்தில் அதற்கான பிரச்சாரத்தை செய்தாக வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஏன் போராடுகிறோம், எதற்காக போராடுகிறோம், யாரை எதிர்த்து, போராட்டத்தின் முடிவில் எதை சாதிக்க விரும்புகிறோம் என்பனவற்றை தெளிவாக எழுதியும் பேசியும் போராட்டம் பற்றிய விழிப்புணர்வை பரப்பினால்தான் எடுத்துக்கொண்ட காரியம் வெற்றியடையும் என்பது கேஸ்ட்ரோவின் நம்பிக்கை. அதனால்தான் இத்தனை ஏற்பாடுகளும் தகுந்த ஆயத்தங்களைச் செய்து கொண்டு தக்க முறையில் அனைவரும் ஒன்றிணைந்து போராடினால் வெற்றி நிச்சயம் என்று அவர் நம்பினார். கேஸ்ட்ரோவின் நம்பிக்கை பொய்க்கவில்லை. பேருந்து கட்டண உயர்வு திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டது. கேஸ்ட்ரோ உற்சாகமானார். அவரை மேலும் உற்சாகப்படுத்தும் விதமாக 1949 வருடம் கேஸ்ட்ரோவிற்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பெயர் ஃபிடல் பிளாட். பின்னர் இவனது பெயர் பிடலிட்டோவாக மாறிப்போனது. செப்டம்பர் 30 குழு என்னும் பெயரில் ஒரு மாணவர் குழு தொடங்கப்பட்டபோது கேஸ்ட்ரோ அதில் இணைந்து கொண்டார். இக்குழுவில் கம்யூனிஸ்ட் மாணவர்கள்தான் தலைவர்கள். கேஸ்ட்ரோவை இணைத்துக் கொள்வதற்கு முன்னால் அவர்கள் ஒரு நிபந்தனையை விதித்தார்கள். கேஸ்ட்ரோ கூட்டங்களுக்கு வரும்போது துப்பாக்கியை கொண்டு வரக்கூடாது என்பதுதான். கேஸ்ட்ரோ ஒப்புக்கொண்டார். அந்தக் குழு கேஸ்ட்ரோவை பிரச்சாரம் செய்வதற்காக பயன்படுத்திக் கொண்டது. அவரும் உற்சாகமாக கூட்டங்களைக் கூட்டி மக்களை சந்தித்து தனது வாதத்திறமையால் அவர்களை கட்டி போட்டார். இவர் பேசி முடிக்கும் வரை மக்கள் கலையாமல் கவனமாக உள்வாங்கிக் கொண்டதைக் கண்ட மாணவர்கள் ஆச்சரியமடைந்தனர். உற்சாகமான கைதட்டல்களும் ஏராளமாக கிடைத்தன. முன்பு சிநேகமாக இருந்த மாஃபியா கும்பல் மீண்டும் கேஸ்ட்ரோவிற்கு எதிராக திரும்பியது. மீண்டும் கேஸ்ட்ரோ குறிவைக்கப்பட்டார். மாஃபியாவிடமிருந்து இவரை காப்பாற்றுவதே பெரும் வேலையாக மாறிப்போனது. கேஸ்ட்ரோ எங்கு சென்றாலும் அவரைச் சுற்றி நண்பர்கள் அரண் போல் சூழ்ந்து கொண்டனர். நிலைமை தீவிரமடைந்து ஒரு சில மாதங்கள் கேஸ்ட்ரோ தலைமறைவாக வாழ வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. வேறெங்காவது தங்கினால் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதால் ஆர்த்தடக்ஸ் கட்சியின் தலைவர் லெஸ்னிக் என்பவரது வீட்டில் தங்கினார் கேஸ்ட்ரோ. ஓர் அறைக்குள் அவரை ரகசியமாக மறைத்து வைத்திருந்தனர். தனக்கு கிடைத்த தலைமறைவு வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்ட கேஸ்ட்ரோ புத்தகங்களை வாசிக்கத் தொடங்கினார். வெகு விரைவில் அவர் தங்கியிருந்த அறை ஒரு நூலகமாக மாறிப்போனது. பாவம் மிர்தா தன் மகனோடு தனியாக காலத்தைக் கழித்து வந்தார். மாஃபியா கும்பல் தம் கணவருக்கு குறிவைத்திருப்பதைக் கண்டு நடுநடுங்கிப் போனார். கேஸ்ட்ரோவை பற்றிய செய்தி கூட அவருக்கு தெரியவில்லை. எங்காவது மறைந்திருக்கிறாரா, கைது செய்யப்பட்டாரா, எதுவுமே தெரியாது. வீட்டிலும் நிறைய பிரச்சனைகள். செலவுகளை சமாளிக்க வேண்டும். தன்னுடைய பெற்றோரிடம் உதவி கேட்டால் நிச்சயம் செய்வார்கள். ஆனால் அவர்களிடம் இது பற்றி பேச தயக்கம், கூச்சம். தங்கியிருக்கும் அறைக்கு வாடகை கட்டவில்லை. சேமிப்பு என்று எதுவும் கிடையாது. கேஸ்ட்ரோவின் நண்பர்கள் உதவியால்தான் ஓரளவுக்குச் சமாளிக்க முடிந்தது. கேஸ்ட்ரோவை தொடர்ந்து மறைவிடத்தில் பாதுகாக்க முடியவில்லை. மாஃபியா ஆட்கள் பல இடங்களில் பரவியிருந்தனர். லெஸ்னிக் ஓர் முடிவுக்கு வந்தார். காஸ்ட்ரோவை ஹவானாவில் வைத்திருப்பது ஆபத்தென்பதால் அவரை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைக்கலாம் என்று முடிவு செய்தார். காஸ்ட்ரோ இதற்குச் சம்மதித்தார். அமெரிக்கா சென்று கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படிப்பை தொடங்கலாம் என்று அவர் நினைத்தார். மற்றொரு ஆசையும் அவருக்கு இருந்தது. நீண்ட காலமாக அவரிடமிருந்து தொடர்ந்து நழுவிக் கொண்டிருந்த ஆங்கிலத்தை எப்படியாவது வசப்படுத்திவிட வேண்டும் என்பதே அது. காஸ்ட்ரோ படிப்பில் என்னதான் சூரப்புலியாக இருந்தாலும் ஆங்கிலம் மட்டும் அவருக்கு நடுக்கத்தையே கொடுத்தது. அமெரிக்காவில் சில காலம் தங்கியிருந்தால் சுலபமாக அவர்களுடன் பேசிப் பழகி மொழியை கற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தார். அவரது தந்தையும் சகோதரரும் பயணச் செலவுக்கான பணத்தை கொடுத்து உதவினர். காஸ்ட்ரோ அமெரிக்கா சென்றார். ஆனால் அவரது இரண்டு லட்சியங்களும் நிறைவேறவில்லை. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைக்கவில்லை. ஆங்கிலம் அவரை பயமுறுத்தியது. மூன்றே மாதங்களில் மீண்டும் ஹவானா திரும்பினார். மற்றொரு புதிய அறையில் தனது மனைவி மகனுடன் குடிபுகுந்தார். முன்பணத்தை கொடுத்தது நண்பர்கள்தான். காஸ்ட்ரோவின் இப்போதைய பிரச்சினை சட்டப்படிப்பை எப்படி முடிப்பது என்பதுதான். நிறைய பாடங்களை படிக்க வேண்டியிருந்தது. நேரம்தான் இல்லை. அரசியல், கிளர்ச்சி, கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற சுவாரஸ்யமான சங்கதிகள் அவர் கையை பிடித்து இழுத்துக் கொண்டிருந்தன. காஸ்ட்ரோவைப் போலவே அவர் மனைவி மிர்தாவிற்கும் ஒரு பிரச்சினை. புது அறைக்கு குடிபெயர்ந்தாகிவிட்டது. எல்லாம் சரிதான். ஆனால் வீட்டில் எந்தச் சாமான்களும் இல்லையே, என்ன செய்வது? காசு பணம் என்று வந்துவிட்டால் காஸ்ட்ரோவை நம்பி பயனில்லை. இப்போதும் நண்பர்கள்தான் உதவிக்கு வந்தனர். வீட்டுக்குத் தேவையான அனைத்துச் சாமான்களையும், நாற்காலி மேஜை போன்ற பொருட்களையும் தவணை முறையில் வாங்கித் தந்தனர். ஆனால் தவணை கட்டுவதற்கு கூட காசில்லை. பொருட்களை விற்ற கடைக்காரர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து எல்லா சாமான்களையும் தூக்கிக் கொண்டு போய்விட்டார். காஸ்ட்ரோ வழக்கம்போல் வீட்டுக்கு வந்தார், வாசித்தார். எங்கே, இங்கே இருந்த சாமான்களை காணவில்லை என்று மிர்தாவிடம் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை. கேட்கவும் மாட்டார். ஏனென்றால் முதலில் இந்த பொருட்கள் அவருடைய வீட்டுக்குள் இருந்ததே அவருக்கு தெரியாது. மீண்டும் நண்பர்கள் கடைக்காரரை சரிகட்டிவிட்டு பொருட்களை காஸ்ட்ரோவின் வீட்டுக்கு கொண்டு சென்றனர். காஸ்ட்ரோ வழக்கம்போல் வீட்டுக்கு வந்தார். மிர்தாவிடம் சில வார்த்தைகள் பேசினார். பிறகு ஒரு புத்தகத்தை பிரித்து வைத்துக் கொண்டு அமர்ந்துவிட்டார். வெறுப்படைந்த நண்பர்கள் அவரை தரதரவென்று பிடித்து இழுத்துப் போய் அனைத்து சாமான்களையும் காட்டி நடந்தவற்றைச் சொன்னார்கள். காஸ்ட்ரோ எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வியைத்தான் கேட்டார். அடடா, அப்படியானால் இது என் வீட்டுச் சாமான்கள்தானா? இத்தனை இருந்தாலும் ஒரு வழியாக சட்டப்படிப்பை முடித்துவிட்டார் காஸ்ட்ரோ. மிர்தாவிற்கு நிம்மதி. தன் கணவன் வழக்கறிஞராகிவிட்டார். இனி வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது, கடன் தொல்லைகள் இருக்காது. அது மட்டுமின்றி வழக்குகள் என்று வந்துவிட்டால் பிறகு மறியல் ஆர்ப்பாட்டம் கூட்டம் என்று சுற்றி கொண்டிருக்க முடியாது. அப்படியே சுற்றினாலும் காவல்துறை வழக்கறிஞரான இவரை கைது செய்ய முடியாது. மிர்தா நினைத்தது ஒன்று கூட நிறைவேறவில்லை. காஸ்ட்ரோ வழக்குகளை ஏற்று நடத்த தயாரானார். அதே சமயம் அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ள அவர் தயாராக இல்லை. ஆனால் அவர் எதிர்பார்த்ததைப் போல் இந்த இரட்டைக் குதிரை சவாரி அவ்வளவு எளிமையானதாக இல்லை. அரசின் செயல்பாடுகளை எதிர்ப்பதே முக்கிய முழுநேரப் பணியாக மாறிவிட்டது. மக்களுக்கு எதிராக அரசு எடுக்கும் ஒவ்வொரு நடவடிக்கையையும் எதிர்க்கத் துணிந்தார். போராட்டம் என்று வந்துவிட்டால் முதல் வரிசையில் நின்றுவிடுவதில் இவருக்கு தணியாத தாகம். இப்படி ஒரு முறை ஓர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டபோது காஸ்ட்ரோ கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். நீதிபதி காஸ்ட்ரோவை கூர்மையாக பார்த்தார்.
உங்கள் சார்பில் வாதாட யாராவது இருக்கிறார்களா?
இல்லை என்ற காஸ்ட்ரோ, நானே ஓர் வழக்கறிஞர்தான். என்னுடைய வழக்கை நானே வாதாடிக் கொள்கிறேன் என்றார்.
சரி, அப்படியானால் வழக்கறிஞர் உடையை போட்டுக்கொண்டு வாருங்கள் என்றார் நீதிபதி.
ஆனால் வழக்கறிஞர் உடை அவரிடம் கிடையாது. அது மட்டுமின்றி வாதாடுவதற்கு முன்பு நீதிமன்றத்திற்குச் செலுத்த வேண்டிய 5 சென்ட் கட்டணமும் இல்லை. உடனே துண்டை ஏந்தி அங்கேயே வசூல் நடத்தினார். பணம் கிடைத்தது. ஒரு கருப்பு மேலாடையும் கருப்பு குல்லாயும் வாடகைக்கு வாங்கப்பட்டது. உடை மாற்றிக்கொண்டு வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் நுழைந்தார்
காஸ்ட்ரோ. நுழைந்தும் நுழையாததுமாக,
நீதிபதி அவர்களே, நான் இந்த அரசை குற்றஞ்சாட்ட விரும்புகிறேன் என்றார்.
அதப்படி
என்றார் நீதிபதி. அவ்வளவுதான்.
காஸ்ட்ரோ தனது உரையைத் தொடங்கினார். பேசினார், பேசினார், பேசிக்கொண்டே இருந்தார். நீதிமன்றம் மக்கள் கூட்டமாக மாறியது. நீதிபதி, காவல்துறையினர், சாட்சிகள் அனைவரும் பொதுமக்களாக மாறிப்போயினர். அரசுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார், ஆர்ப்பாட்டம் செய்கிறார் என்பதால் தான் கைது நடவடிக்கை. ஆனால் தடை செய்யப்பட்ட அனைத்து விவரங்களையும் நீதிமன்றத்திலேயே ஒன்றன்பின் ஒன்றாக பிரச்சாரம் செய்தார் காஸ்ட்ரோ.
கன்னத்தில் கை வைத்து காஸ்ட்ரோவின் உரையை கேட்டு முடித்த நீதிபதி, உரை முடிந்தவுடன் காஸ்ட்ரோவை உடனடியாக விடுவித்தார்.
ஓர் அலுவலகத்தை திறக்க முடிவு செய்தார் காஸ்ட்ரோ. தனது அலுவலகம் யாருக்காகச் செயல்படப் போகிறது, எம்மாதிரியான வழக்குகள் எடுத்துக்கொள்ளப் போகிறது போன்றவற்றில் காஸ்ட்ரோ தெளிவாக இருந்தார். அதேபோல் எத்தகைய கூட்டாளிகளை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதிலும் அவருக்குச் சந்தேகம் இருந்ததில்லை. பண்ணையார் வீட்டு பிள்ளைகள் கூடாது, செல்வந்தர்களின் பிள்ளைகள் கூடாது, அரசுக்கு ஆதரவாகச் செயல்படும் ஆட்கள் கூடாது, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூடாது. வாதாடப் போவது தொழிலாளர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் என்பதால் அவர்களைச் சார்ந்தவர்களே வழக்கறிஞராய்ச் சேர வேண்டும்.
இருவர் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். பேருந்து ஓட்டுநராய் செயல்பட்டு பிறகு வழக்கறிஞராக மாறிய ஜோர்ஜ் அஸ்பியாசோ மற்றும் ரஃபேல் ரெசண்டே. இவர் ஓர் ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவர். அடுத்து அலுவலகம் தேடும் பணி தொடங்கியது. நிறைய அலைந்தனர். ஆனால் இவர்களுக்கு இடம் தர யாரும் முன்வரவில்லை. அப்படியே ஒப்புக்கொண்டாலும் அது இவர்கள் கேட்கும் வாடகைக்கு கிடைக்கவில்லை. இறுதியில் ரொசாலியோ கட்டிடத்தில் ஓர் அறை கிடைத்தது. முன்பணம் 120 பிசோ, மாத வாடகை 60 பிசோ, மூவரிடமும் 80 பிசோ இருந்தது. கையிலிருந்த பணத்தை கொடுத்துவிட்டு காஸ்ட்ரோ அந்த வீட்டுக்காரருக்கு ஓர் உரை நிகழ்த்தினார். அதெல்லாம் முடியாது என்று மறுத்த அவர் பிறகு வீட்டுச் சாவியை கொண்டு வந்து காஸ்ட்ரோவின் கையில் கொடுத்துவிட்டு போய்விட்டார். அடுத்து மேஜை, நாற்காலிகள், புத்தக அலமாரி, ஒரு சிறிய தட்டச்சி இயந்திரம் என்று தவணை முறையில் வாங்கினார்கள். எல்லாம் தயாராகிவிட்டது. இனி மளமளவென்று வழக்குகளை எடுத்துக்கொண்டு நடத்த வேண்டியதுதான் பாக்கி. முதல் வழக்கு. வழக்கு தொடுத்தவர் ஒரு மரக்கட்டை வியாபாரி. அவர் ஒருவருக்கு கடன் கொடுத்திருந்தார். கடன் வாங்கியவர் கடனை திருப்பித் தர மறுக்கிறார். காஸ்ட்ரோதான் அதை எப்படியாவது வாங்கித் தர வேண்டும். இதோ இப்போதே இந்த வழக்கை முடித்து வைக்கிறேன் என்று கருவியபடி கடன் வாங்கியவரின் வீட்டுக்கு விரைந்தார் காஸ்ட்ரோ. அவர் ஒரு தச்சர். என் கட்சிக்காரரிடம் வாங்கிய பணத்தை ஏன் கொடுக்கவில்லை, நான் யார் தெரியுமா என்று அதட்டினார். அந்த தச்சரின் மனைவி கலங்கிப் போய்விட்டார். தன் வீட்டு நிலைமையை எடுத்துக் கூறினார். பெட்டி பாம்பாக அடங்கிய காஸ்ட்ரோ விறுவிறுவென்று வெளியே வந்து தெரிந்தவர்களிடம் கடன் வாங்கி 5 சென்டை அவரிடம் கொடுத்துவிட்டு கிளம்பிவிட்டார். இதுதான் அவர் எடுத்துப் போராடிய முதல் வழக்கு. வாதாடிவிட்டார். அவரை பொறுத்தவரையில் வெற்றியும் பெற்றுவிட்டார். ஆனால் வருமானம் ஒன்றுமில்லை. கடன் மட்டும் 5 சென்ட் சேர்ந்திருந்தது. ஆனால் இந்த விவரங்கள் எதுவும் டான் ஏஞ்சலுக்கு தெரியாது. அவர் துள்ளி கொண்டிருந்தார். என் மகன் ஒரு வழக்கறிஞர் என்று பார்ப்பவரிடமெல்லாம் உற்சாகத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு பாண்டியா காரை வாங்கி தன் மகனுக்கு பரிசாக அனுப்பி வைத்தார். இந்த காரை தனது அலுவலகப் பணிக்காக உபயோகப்படுத்திக் கொண்டார் காஸ்ட்ரோ. பிறகொரு சமயம் இந்த காரை வாங்கி ஓட்டிச் சென்ற அவர் நண்பர் விபத்துக்குள்ளானார். அவருக்கு சரியான காயம். வண்டியோ முற்றிலுமாக நொறுங்கிவிட்டது. விவரமறிந்த காஸ்ட்ரோ காயமடைந்த நண்பரின் தந்தையை நேரில் சந்தித்து சமாதானப்படுத்தினார். உடனே அந்த பெரியவர், கவலைப்படாதீர்கள், உங்கள் காருக்கான பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்றதும் காஸ்ட்ரோவிற்கு பயங்கர கோபம். தகரத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எனக்கு என் உயிர் நண்பன்தான் முக்கியம் என்று நெகிழ்ந்து கட்டித் தழுவிய அவர் பாடிஸ்டாவின் நண்பர். கேஸ்ட்ரோ பெரிதாக காசு பணம் எதுவும் சம்பாதிக்கவில்லை என்று தனியாகச் சொல்லத் தேவையில்லை. வழக்குகளில் காட்டிய ஆர்வத்தை விட அரசு எதிர்ப்பு பிரச்சாரத்திற்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் பொதுக்கூட்டங்கள் நடத்தவும் தான் அதிக நேரம் செலவிட்டார். ரகசியமாக ஆயுதங்கள் சேமிக்கும் பணியும் நடந்து கொண்டிருந்தது. கேஸ்ட்ரோதான் பணம் வசூல் செய்து வைத்திருந்தார். ஆயுதங்கள் வாங்குவதும் அவரது பொறுப்புதான். 100 பிசோ சேர்ந்திருந்தது. இந்நிலையில் அவரது மகனுக்கு ஓர் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. மிருதாவின் கையில் காசில்லை. கேஸ்ட்ரோவைத்தான் அவர் நம்பியிருந்தார். கேஸ்ட்ரோவும் வந்தார். தனக்கு தெரிந்த டாக்டரிடம் விவரத்தைச் சொன்னார். 5 பிசோ கடன் வாங்கினார். அதை மிருதாவிடம் கொடுத்தார். அவ்வளவுதான். அவரது வேலை முடிந்துவிட்டது. சிகிச்சை நடக்கும்போது வந்து பார்க்கவில்லை. பணம் போதாது என்று மிருதா சொன்னபோது தன் கையிலிருந்த பணத்திலிருந்து கடுகளவும் தரவில்லை. மிருதாவின் அருகிலிருந்து ஆறுதலும் சொல்லவில்லை. கேஸ்ட்ரோவின் ஒட்டுமொத்த கவனமும் கியூபா மீதே இருந்தது. சர்வாதிகாரத்தை வீழ்த்த வேண்டும். அமெரிக்காவை எதிர்க்க வேண்டும். புரட்சியை வளர்த்தெடுக்க வேண்டும். 1951 ஆகஸ்ட் மாதம் வானொலியில் பேசிக் கொண்டிருந்த ஆர்த்தடாக்ஸ் கட்சியின் தலைவர் எடி சிபாஸ் திடீரென்று தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார். பாடிஸ்டாவின் ஊழலை அம்பலமாக்குவேன், அதற்கான ஆதாரங்களைச் சேகரித்து வெளியிடுவேன் என்று சற்று முன்புதான் சொல்லியிருந்தார். தான் தேடிய ஆதாரங்கள் கிடைக்காததால் வேறு வழியின்றி தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. சிபாஸின் இந்த விபரீத முடிவு கேஸ்ட்ரோவை பாதித்தது. நண்பர்களோடு இணைந்து சிபாஸை மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தார். அருகிலிருந்து கவனித்துக் கொண்டார். மொத்தம் 11 நாட்கள். கட்டாயம் பிழைத்து விடுவார் என்று கேஸ்ட்ரோ நினைத்துக் கொண்டிருக்கும் போதே சிபாஸ் மரணமடைந்தார். இவருக்குப் பின் கேஸ்ட்ரோதான் கட்சித் தலைவராவார் என்று பலரும் நினைத்தனர். ஆனால் சிபாஸின் மகன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இவர் பெயரும் சிபாஸ்தான். நீண்ட காலமாகவே கியூபாவின் ஒவ்வொரு அசைவையும் உற்றுக் கவனித்துக் கொண்டிருந்த பாடிஸ்டாவிற்கு ஓர் எண்ணம் தோன்றியது. இப்போது கியூபாவில் நிலவும் கொந்தளிப்பான நிலைமையை சாதகமாக்கிக் கொண்டு மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினால் என்ன? இந்த நினைப்பு தோன்றியவுடன் அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. கியூபா வந்து சேர்ந்தார். 1940 முதல் 1944 வரை குடியரசுத் தலைவராக இருந்தபோது பெற்ற அதிகார சுகம் அவரை மயக்கியது. பாடிஸ்டாவிற்கு தேர்தல் போன்ற ஜனநாயக முறைகளில் அவ்வளவாக நம்பிக்கை கிடையாது. தேர்தல் என்று வந்துவிட்டால் தனக்கு யாரும் ஓட்டுப்போட மாட்டார்கள் என்று அவருக்கு தெரியும். அதனால் மறைமுகமாக ஆட்சியை கைப்பற்றினால்தான் உண்டு என்று நம்பினார். பாடிஸ்டாவை யாரும் சந்தேகிக்கவில்லை, கேஸ்ட்ரோவை தவிர. பாடிஸ்டா ஏதோ திரைமறைவு வேலைகளைச் செய்து வருகிறார். அவரிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கியூபாவை கைப்பற்றும் கனவு அவரிடம் உண்டு என்று முதன் முதலில் கேஸ்ட்ரோவுக்கு தோன்றியது. அவர் உறுதியாக கூறினார், கட்டாயம் கியூபாவில் தேர்தல் நடக்காது. பாடிஸ்டா நடக்க விடமாட்டார். கம்யூனிஸ்ட் கட்சியால் புரட்சியை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என் முடிவிற்கு அவர் முன்னரே வந்து சேர்ந்திருந்தார். ஆட்சியிலிருந்த அரசு எப்போதும் கம்யூனிஸ்ட் கட்சியை ஒடுக்கிக் கொண்டிருந்தது. மச்சாடோ, கிராவ், பிரியோ, பாடிஸ்டா அனைவருமே கம்யூனிஸ்ட் கட்சியின் வளர்ச்சியை பெருமளவில் கட்டுப்படுத்தி வைத்திருந்தனர். இடையே மக்கள் சோசலிச இயக்கம் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இயங்க முயற்சி செய்தது. ஆனால் அரசை எதிர்த்து நின்று போராட இயக்கத்தால் இயலவில்லை. புரட்சி சாத்தியமில்லை என்று அவர்கள் திடமாக நம்பினர். போராட்டத்திற்காக இளைஞர்களை கவர்ந்திழுப்பது சாத்தியமில்லை. அப்படிச் செய்தால் அது விபரீத விளைவுகளையே ஏற்படுத்தும். போராட்டம் கனிவதற்கான சூழல் அமையும் வரை காத்திருப்பதுதான் ஒரே வழி என்று கருதினர். சூழல் அமையும் வரை காத்திருப்பது என்பது கேஸ்ட்ரோவிற்கு ஒத்துவராத சங்கதி. சூழல் தானாக உருவாகாது. அதை நாம்தான் உருவாக்க வேண்டுமென்பது அவரது நம்பிக்கை. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியால் காத்திருக்கவே முடியும் என்பது அவருக்கு தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சி பழமையில் ஊறிப்போயிருந்தது. கேஸ்ட்ரோ மார்க்சிய வழிகளை ஏற்றுக்கொண்டார் என்ற போதிலும் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்வதில் ஆர்வம் இல்லாதவராக இருந்தார். அவரது வார்த்தைகளில் கூற வேண்டுமானால்,
அமெரிக்காவில் தங்கியிருந்த 3 மாத காலத்தின் போதே நான் மார்க்சிய வழியை ஏற்கத் தொடங்கிவிட்டேன். அமெரிக்காவை எதிர்த்து நிற்க ஓர் லட்சியம் தேவை என நினைத்தபோது பேராயுதமாக மார்க்சியம்தான் என் முன் தோன்றியது என்கிறார்.
ஆர்த்தடாக்ஸ் கட்சியின் நிலைமையும் கிட்டத்தட்ட இதுதான். கேஸ்ட்ரோ தன்னால் இயன்றவரை ஆர்த்தடாக்ஸ் கட்சி தலைமையுடன் பேசி பார்த்தார். புரட்சியின் மூலம் பிரியோவின் சர்வாதிகார ஆட்சியை முறியடிக்கலாம், அதற்கான திட்டங்கள் தன்னிடம் இருக்கின்றன என்றார். ஆனால் கட்சி அவரது திட்டங்களை நிராகரித்தது. அத்தகைய ஒரு புரட்சி சாத்தியமல்ல, அரசுக்கு எதிராக மக்களை திரட்டுவது சாதாரண பணி அல்ல, அதற்கான தருணம் இது வல்ல என்பதே அவர்கள் கருத்து.
இனி புரட்சிக்கதை பேசிக்கொண்டு இங்கே வராதே என்று திருப்பி அனுப்பியது.
கேஸ்ட்ரோ 2 கட்சிகளையும் நிராகரித்தார். அடுத்து பாடிஸ்டா ஆட்சியை பிடித்துவிட்டால் நிலைமை படுமோசமாக மாறிவிடும், ஆனால் பாடிஸ்டாவை முறியடிக்க எந்தக் கட்சிக்கும் தைரியமில்லையே என்று வருந்தினார். காலம் கரியும் வரை காத்திருக்க வேண்டுமா? காத்திருப்பது என்றால் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருப்பதுதானே? சும்மா இருப்பது ஒரு நிலைப்பாடா?
மக்களிடையே செல்வாக்கு பெற்றுள்ள 2 முக்கிய கட்சிகளுமே மௌனமாக தலையை தொங்கப் போட்டுக் கொண்டு இருப்பதை எண்ணிப் புழுங்கினார்.
இளைஞர்களின் போராட்ட குணம் துருப்பிடித்துவிடும் அபாயத்தில் இருப்பதையும் உணர்ந்தார்.
கேஸ்ட்ரோவின் கணிப்பு எள்ளளவும் தவறவில்லை. ஹவானாவிற்கு அருகேயுள்ள ஒரு பண்ணைக்கு குடிபெயர்ந்தார் பாடிஸ்டா. கிட்டத்தட்ட ஒரு மாளிகை போல் இருந்தது அந்த பண்ணை. பெயரளவில் ஓர் கட்சியைத் தொடங்கினார். அதன் பெயர் கியூபா தேசிய ஐக்கிய கட்சி. இங்கிருந்தபடியே அவர் தனது ஆட்களை சந்தித்தார், திட்டங்களை தீட்டினார், கியூபாவின் அரசியல் நிலைமைகளை உன்னிப்பாக கவனித்தார், இளைஞர்களை திரட்டத் தொடங்கினார். பாடிஸ்டாவின் வியூகம் இதுதான். இராணுவத்தை வளைத்து பிடித்துவிட்டால் போதும், கியூபாவை பிடித்தது போல்தான். திட்டம் தயார், ஆட்கள் தயார். பாடிஸ்டாவிற்கு ஒரே ஒரு சந்தேகம், தன்னை எதிர்த்து நிற்பதற்கு கியூபாவில் யாராவது இருக்கிறார்களா? அவரது ஆட்கள் ஒரே ஒரு பெயரைத்தான் முன்மொழிந்தனர்,
ஃபிடல் கேஸ்ட்ரோ.
யார் இந்த கேஸ்ட்ரோ? நான் அவரை உடனே சந்திக்க வேண்டும், உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள் என்றார்.
பாடிஸ்டாவின் கட்சியில் ஒரு பிரிவில் கேஸ்ட்ரோவின் மைத்துனர் ரஃபேல் ஃபிளாட் தலைவராக இருந்தார். இவர் மூலமாக கேஸ்ட்ரோவிற்கு செய்தி பறந்தது. திகைப்பும் எரிச்சலும் கேஸ்ட்ரோவை தாக்கியது. பாடிஸ்டாவை சந்திக்க தயார் என்றார். பண்ணை வீட்டில்தான் சந்திப்பு ஏற்பாடானது. பெரிய அறையின் மையத்தில் ஓர் உயர்ந்த நாற்காலியில் ஒரு சக்கரவர்த்தி போல் அமர்ந்திருந்தார் பாடிஸ்டா.
வாருங்கள் கேஸ்ட்ரோ, நன்றாக இருக்கிறீர்களா?
நலமே.
இருவரும் சுற்றி வளைத்து எதைப்பற்றியில்லாமோ பேசினார்கள்.
கியூபாவில் நிலைமை மோசமாக இருக்கிறதே.
ஆமாம் என்றார் பாடிஸ்டா.
பிரியோவின் ஆட்சியை தொடரவிடக்கூடாது, அவரை கவிழ்த்தே ஆக வேண்டும்.
ஆமாம்
என்றார் பாடிஸ்டா. இருவரும் பேசிக்கொண்டது இவ்வளவுதான். பண்ணையை விட்டு வெளியேறிய பிறகு கேஸ்ட்ரோ தனது நண்பர்களிடம் கூறினார்,
பாடிஸ்டா பெரிய அளவில் ஏதோ சதி செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்.
சற்றும் தாமதிக்காமல் கேஸ்ட்ரோ ஆயத்தங்களை தொடங்கிவிட்டார். தேர்தல் என்று ஒன்று நடந்தால் பாடிஸ்டாவை ஜனநாயக முறையில் எதிர்க்கலாம், அதற்கான முயற்சிகளை முடுக்கிவிடலாம், பொதுமக்களை கூட்டி பாடிஸ்டாவின் நிஜமுகத்தை அம்பலப்படுத்தலாம். ஆனால் அதற்கான வாய்ப்பு இப்போது இல்லை. பாடிஸ்டா ஆட்களைச் சேர்க்கத் தொடங்கிவிட்டார். அதே வழியில் சென்று பாடிஸ்டாவை எதிர்த்தால்தான் முடியும்.
பாடிஸ்டாவின் சதித்திட்டத்தை புரட்சியால் மட்டும்தான் முறியடிக்க முடியும் என்ற திடமான முடிவுக்கு அவர் வந்து சேர்ந்திருந்தார். ஆனால் கையில் காசு கிடையாது, ஆயுதங்கள் கிடையாது, பெரிய அளவில் ஆதரவு எதுவும் கிடையாது.
கேஸ்ட்ரோவிடம் இருந்தது ஒரு கனவும், அதை செயல்படுத்த தேவையான துடிச்சலும் தான்.
கண்களை மூடித் திறப்பது போல் மிக இயல்பாக அது நடந்துவிட்டது. 1952 ஆண்டு பாடிஸ்டா ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டார். ஒரு துளி இரத்தமும் சிந்தப்படவில்லை. ஒரு குண்டு கூட வெடிக்கவில்லை. காரில் ஏறினார். இராணுவ தலைமையகத்தை வந்தடைந்தார். தனக்கு கொடுக்கப்பட்ட அரச வரவேற்பை ஏற்றுக்கொண்டார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. சிறைச்சாலை நிரம்பி வழிந்தது. கியூபாவை விட்டு வெளியேற முயன்ற பிரியோ கைது செய்யப்பட்டார். ஆட்சி மாறிவிட்டது. இனி நான்தான் கியூபா என்று ஓர் அறிக்கையை வெளியிட்டார். அவ்வளவுதான். குழப்பத்திலிருந்த கியூபர்களை சாந்தப்படுத்தினார் பாடிஸ்டா.
கவலைப்படாதீர்கள், இது ஒரு தற்காலிக மாற்றம்தான். விரைவில் தேர்தல் நடைபெறும். ஜனநாயக முறைப்படி ஆட்கள் போட்டியிடுவார்கள். பெரும்பான்மை பெற்று வெல்பவர்களே பதவியில் அமர முடியும் என்றார்.
ஆர்த்தடாக்ஸ் கட்சி உள்ளிட்ட பலர் பாடிஸ்டாவை ஏற்றுக்கொண்டனர். தேர்தல் நடைபெறும் என்ற உறுதிமொழி அவர்களை சமாதானப்படுத்தியது. டொமினிக்கன் குடியரசின் தலைவர் ட்ராஜிலோ பாடிஸ்டா அரசை முதன்முறையாக அங்கீகரித்தார். லத்தீன் அமெரிக்க நாடுகளும் பாடிஸ்டாவை ஏற்றுக்கொண்டன. அமெரிக்காவிற்கு கொண்டாட்டமாகிப் போனது. ஆர்த்தடாக்ஸ் கம்யூனிஸ்டுகள் போன்ற தொல்லைகள் நீங்கின என்று பெருமூச்சு விட்டது. தன்னுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து பாடிஸ்டா நல்ல முறையில் ஆட்சி நடத்துவார் என்று அதற்கு தெரியும். கியூபாவில் இளந்தாடியோடு காஸ்ட்ரோ எனும் முரட்டு வழக்கறிஞர் செயல்படுவதை அமெரிக்கா அறிந்திருக்கவில்லை. பாடிஸ்டாவும் காஸ்ட்ரோவை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. காஸ்ட்ரோவின் புகழ் பரவத் தொடங்கியது. அவரது பெயர் செய்தித்தாளில் அடிக்கடி வந்து கொண்டிருந்தது. யார் இந்த காஸ்ட்ரோ என்று பலரது புருவங்கள் உயர்ந்தன. குறிப்பாக இரண்டு சம்பவங்கள் அதிக அளவில் பேசப்பட்டன. பாடிஸ்டாவிற்கு முந்தைய பிரியோ அரசு ஹவானாவின் மையத்திலிருந்த சுமார் 50 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு மைதானத்தை அமைக்க திட்டமிட்டது. அந்த பகுதியில் வாழ்ந்த குடிசைகளை உடனடியாக அகற்றும்படி உத்தரவிட்டது. சும்மா விடுவாரா காஸ்ட்ரோ? உடனே களத்தில் குதித்தார். வழக்கு தொடுத்தார். அரசு உடனடியாக குடிசைவாசிகளுக்கு மாற்று இடம், இழப்பு ஈட்டுத்தொகை அளிக்க வேண்டும். தவறினால் மக்களை ஒன்றிணைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று அறிவித்தார். தலைக்கு $50 தர அரசு முன்வந்தது. ஆனால் பிறகு வந்த பாடிஸ்டா அரசு இந்த வாக்குறுதியை குப்பைத் தொட்டியில் வீசியது. இராணுவத்தை அனுப்பி குடிசைகளை அப்புறப்படுத்தியது. அப்போது பத்திரிகைகள் காஸ்ட்ரோவிற்கு ஆதரவாக குரல் எழுப்பின. பொதுமக்களிடையே காஸ்ட்ரோவோர் உன்னதப் போராளியாக தோன்றினார். முன்பொரு சமயம் மார்த்தியின் சிலை அமெரிக்கர்களால் அவமதிக்கப்பட்டபோது ஒட்டுமொத்த கியூபாவும் கொந்தளித்தது. கியூபர்கள் ஒன்று திரண்டனர். உயிரினும் மேலான உன்னதத் தலைவரை வேண்டுமென்றே கேவலப்படுத்தியது அவர்களது இரத்தத்தை கொதிக்க வைத்தது. அரசு அமெரிக்கர்களுக்கு ஆதரவாக களத்தில் குதித்தது. துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. ஆர்த்தடாக்ஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். வழக்கு தொடரப்பட்டது. பிரியோ அரசு வழக்கை இராணுவ கோர்ட்டுக்கு மாற்ற முயற்சி செய்தது. வழக்கை திசை திருப்பவே பிரியோ இவ்வாறு செய்கிறார் என்பதை உணர்ந்த காஸ்ட்ரோ சம்பந்தப்பட்ட இரண்டு இராணுவ அதிகாரிகள் மீது குறிப்பாக குற்றஞ்சாட்டி வழக்கு தொடுத்தார். பத்திரிகைகளும் வானொலிகளும் இவ்வழக்கை பிரபலப்படுத்தின. வலிமையான ஓர் அரசை எதிர்த்துப் போராடிய காஸ்ட்ரோவை கொண்டாடின. வழக்கு காஸ்ட்ரோவிற்கு ஆதரவாக தீர்வானது. இரு இராணுவ அதிகாரிகளும் ஜாமீன் தொகையாக $5,000 செலுத்த உத்தரவிட்டது. காஸ்ட்ரோ தீவிரமானார். பிரியோவின் ஊழலை அம்பலப்படுத்திவிட்டுதான் ஓய்வேன் என்று அறைகூவல் விடுத்தார். ஊரை ஏமாற்றி பிரியோ சேர்த்த சொத்துக்களை பாருங்கள் என்று ஒவ்வொரு புகைப்படமாக வெளியிட்டார். மாளிகை போன்ற வீடு, நீச்சல் குளம், விமான நிலையம், தோட்டங்கள் என்று அனைத்தையும் அம்பலப்படுத்தினார்.
நான் குற்றம் சாட்டுகிறேன்
என்று சொல்லி தனது குற்றச்சாட்டுகளை அடுக்கினார். குற்றச்சாட்டு மட்டுமல்ல, அதை அவர் வெளிப்படுத்திய முறையும் பரவலான கவனத்தை பெற்றது. இந்த நடையை எமிலி ஜோலாவிடமிருந்து இரவல் வாங்கிக் கொண்டதாக காஸ்ட்ரோ குறிப்பிடுகிறார்.
ஆட்சிக்கு வருமுன் 160 ஏக்கர் நிலம் இருந்தது. இப்போது எப்படி 1944 ஏக்கராக விரிவடைந்தது என்று கொஞ்சம் சொல்லுங்களேன்
என்று கேள்வி எழுப்பினார். மக்களுக்கு ஒன்று மட்டும் தெளிவாகப் புரிந்தது.
ஐயோ பாவம் இந்த காஸ்ட்ரோ தம்பி, இன்னும் எத்தனை நாட்கள் உயிர் வாழப் போகிறானோ.
முன்பு பிரியோ, இப்போது பாடிஸ்டா, போராட்டத்திற்கு முடிவே கிடையாது. எல்லோருக்கும் தெரிந்தவராக காஸ்ட்ரோ மாறிப்போயிருந்தார் என்றாலும் பெரிய அளவில் அவருடன் இணைந்து செயல்பட எவரும் முன்வரவில்லை.
அவர் சொல்வதெல்லாம் சரிதான், ஆனால் துப்பாக்கி பிடித்து சண்டை போட நாங்கள் தயாராக இல்லை என்பதுதான் காஸ்ட்ரோ அனுதாபிகளின் நிலைப்பாடு.
காஸ்ட்ரோ அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை, ஆனால் அதே சமயம் தனது பிரச்சாரத்தையும் அவர் நிறுத்திக் கொள்ளவே இல்லை. 1952 வரை அவரோடு இணைந்தவர்கள் மொத்தம் 12 பேர் மட்டுமே. அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் சிலர். ஒருவர் மெல்பா ஹெர்னாண்டஸ் என்னும் பெண்மணி,
காஸ்ட்ரோவை விட மூத்தவர். துப்பாக்கி பிடிக்கச் சொன்னால் பிடிக்கிறேன், உயிரை விடச் சொன்னால் விடுகிறேன் என்று களத்தில் தைரியமாக குதித்தவர்.
அடுத்து மிரட் பிட்ரோ, இவர் ஒரு பொறியியல் கல்லூரி மாணவர்.
அடுத்து ஆர்த்தடாக்ஸ் கட்சியிலிருந்து இணைந்து கொண்ட வால்டஸ்,
காஸ்ட்ரோவின் தம்பி ரால் காஸ்ட்ரோவும் ஈடுபாட்டோடு உழைத்து வந்தார்.
காஸ்ட்ரோவிடம் ஆவேசம் இருந்தது, ஆனால் அவசரமில்லை, பொறுமையாகவே முன்னேறிக் கொண்டிருந்தார்.
ஆட்களை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தார். அவர் நம்பியிருந்தது பிரச்சாரத்தை மட்டுமே.
நிறைய வாசித்தார், நிறைய விவாதித்தார். மேடை என்று ஒன்று கிடைத்துவிட்டால் வெடித்து கிளம்பி விடுவார். ஏன் அரசை கவிழ்க்க வேண்டும்? அதற்கான அவசியம் என்ன? புரட்சி என்றால் என்ன? அனைத்து கேள்விகளுக்கும் விடையளித்தார். மணிக்கணக்கில் பேசினார்.
ஒரு பத்திரிகையை தொடங்கினார்கள். அதன் பெயர் குற்றஞ்சாட்டுகிறேன்.
பெயர் சொல்வதைப் போல் பாடிஸ்டா அரசை குற்றம் சாட்டுவது, அவர்களது தில்லுமுல்லு காரியங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவது, புரட்சி பாதையில் பயணிக்க மக்களை திரட்டுவது, இவை மூன்றும்தான் அந்த பத்திரிகையின் பிரதான குறிக்கோள்.
அலெஜான்ட்ரோ என்னும் பெயரில் காஸ்ட்ரோ பல கட்டுரைகள் எழுதினார். இது தவிர கம்யூனிஸ்ட் மாணவர்களின் பத்திரிகையிலும் அவர் எழுதி வந்தார்.
இந்த பத்திரிகையை யார் நடத்துகிறார்கள், யார் யாரெல்லாம் எழுதுகிறார்கள், யாரையெல்லாம் இப்பத்திரிகை சென்றடைகிறது போன்ற விவரங்கள் இரகசியமாக வைக்கப்பட்டன.
இருப்பதிலேயே விலை அதிகமாக இருந்த ஸ்டென்சில் கருவியை ஒருவர் மாற்றி ஒருவர் தன் வீட்டில் கொண்டு போய் வைத்திருப்பார்கள்.
பாடிஸ்டாவை நேரடியாக குறிவைத்து பல கட்டுரைகள் எழுதினார் காஸ்ட்ரோ.
அரசாங்கத்தை காட்டமாக விமர்சித்தார்.
அச்சுக்கருவிகள் கைப்பற்றப்பட்டன. காஸ்ட்ரோவின் தோழர்கள் பலர் கைதாகினர்.